அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 8ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தூத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கையை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி தேர்தலை சந்திக்கும் சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் உச்சகட்ட பிரச்சாரம் நடைபெற்று வரும் நிலையில் தொகுதி நிலவரம் குறித்த ஓர் ஆய்வு.
பணம் வாங்காது யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சும் கேக்குறீங்க பாத்தீங்களா, ஆண்டவா எங்களையே போட்டு வாங்குறீங்களே, இதுக்குள்ளேயே நியாயம் வராது.
இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் இஸ்லாமிய வழிபாட்டு தளம் ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு நஞ்சானதாக கூறப்படும் சம்பவத்தில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் இன்றைய நிலவரம் தொடர்பான செய்தி.
தீர்க்கமான விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று கிழக்கு மாகாணத்தினுடைய திப்ரதி போலீஸ் மாதிபர் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்.
மற்றும் நேரம் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பரதி மற்றும் மரியா மைக்கேல்.
தாங்கள் கைது செய்திருக்கும் நபர் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் வெள்ளிக்கிழமை தாக்குதல் நடத்தியவர்தான் என்றும், வேறு நபர்கள் இதில் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் ஏறக்குறைய உறுதி செய்துவிட்டதாக ஸ்வீடன் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டிருப்பது உஸ்பெகிஸ்தானைச் சேர்ந்த 39 வயதான நபர் என்று செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் போலீசார் கூறியுள்ளனர்.
He was known, there was intelligence about him in the security police as the head of the
இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்திய லாரியில் சந்தேகத்திற்குரிய கருவி ஒன்றை கண்டெடுத்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஸ்டாக்ஹோமின் மத்திய பகுதியில் உள்ள பல்போரு லாங்காடிக்குள் லாரியை ஓட்டிச் சென்று மக்கள் மீது மோதி நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டனர், 15 பேர் காயமடைந்தனர்.
ரஷ்யாவுக்கு செல்ல 48 மணி நேரங்களே இருந்த நிலையில் தன்னுடைய மாஸ்கோ பயணத்தை பிரிட்டன் வெளியுறவுச் செயலர் போரிஸ் ஜான்சன் ரத்து செய்துள்ளார். சிரியாவில் நிகழ்ந்து வரும் சம்பவங்கள் அங்குள்ள நிலைமையை அடிப்படையில் மாற்றியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஆனால் அமெரிக்க வெளியுறவுச் செயலர் ரெக்ஸ் டில்லர்சனின் ரஷ்ய பயணம் திட்டமிட்டபடி நடைபெறவுள்ளது. சிரியாவில் குறிப்பிட்ட ராணுவ தளத்திலிருந்து ரசாயன ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அந்த ராணுவ தளம் மீது அமெரிக்கா கடந்த வெள்ளிக்கிழமை ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. அதற்கு ரஷ்யா கண்டனம் தெரிவித்தது. ஆனால் ரஷ்யாவின் விமர்சனத்தை அமெரிக்கா கடுமையாக நிராகரித்துள்ளது.
ஈடிஐ எனப்படும் பாஸ்கியூ பிரிவினைவாத குழு அதனுடைய ஆயுதங்களை ஒப்படைக்க எடுத்திருக்கும் முடிவு அந்த குழுவின் இறுதியான தோல்வியை அடையாளப்படுத்துகிறது என்று ஸ்பெயின் அரசு கூறியுள்ளது. ஈடிஐ குழு கலைக்கப்படவும் அதனால் பாதிக்கப்பட்டோரிடம் அதன் குழுவினர் மன்னிப்பு கோரவும் வேண்டும் என்று அரசு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈடிஐ ஆயுதக் குழுவினர் எந்த உதவியும் எதிர்பார்க்கக்கூடாது என்றும் அரசு கூறியுள்ளது.
அரசு பணியாளர்களின் ஊதியத்தை குறைக்க பாலஸ்தீன நிர்வாகம் எடுத்த தீர்மானத்திற்கு எதிராக காசாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர். பாலஸ்தீன நிர்வாகத்தின் போட்டியாளரான ஹமாஸால் நீண்டகாலமாக ஆளப்பட்டு வருகின்ற காசா பாலஸ்தீன நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை. 2007ஆம் ஆண்டு காசா முழுவதையும் ஹமாஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த பின்னர் பாலஸ்தீன நிர்வாகத்திற்கு இணையான அதனுடைய நிர்வாகத்தை ஹமாஸ் உருவாக்கியிருந்தாலும் காசாவில் உள்ள பாலஸ்தீன நிர்வாகத்தின் ஊதிய பட்டியலில் அதிக அரசு ஊழியர்கள் காணப்படுகின்றனர்.
உகாண்டா அதிபர் யோவரி மூசுவெனியின் மனைவியை விமர்சித்த பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதை அந்நாட்டு காவல்துறை உறுதி செய்துள்ளது. இணையம் மூலம் துன்புறுத்தல் மற்றும் தாக்குதல் தொடுத்த குற்றச்சாட்டில் கல்வியாளரும் செயற்பாட்டாளருமான ஸ்டெல்லா நயான்சியை போலீஸ் காவலில் எடுத்திருப்பதாக காவல்துறை செய்தித் தொடர்பாளர் எம்லியன் காரிமா கூறியுள்ளார். இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் கல்வித்துறை அமைச்சரும் நாட்டின் முதல் பெண்மணியுமான ஜெனட் மூசுவெனியை நயான்சி விமர்சனம் செய்திருந்தார்.
தலைநகர் ரியாத்தின் புறநகரில் பொழுதுபோக்கு நகர் ஒன்றை கட்டியமைக்க திட்டமிட்டுள்ளதாக சவுதி அரேபியா தெரிவித்திருக்கிறது. கலாசார விளையாட்டுகள் மற்றும் மனமகிழ் வசதிகளோடும் கேளிக்கை பூங்காவோடும் அமையும் இந்த பொழுதுபோக்கு வளாகம் 2022ஆம் ஆண்டு திறக்கப்பட உள்ளது.
செய்தியறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் தமிழக கண்ணோட்டம். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவை அடுத்து அவர் போட்டியிட்டு வென்ற சென்னை ஆர்கே நகர் சட்டப்பேரவைத் தொகுதி காலியானது. அதற்கு வரும் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. அதிமுகவில் 2 அணிகள் ஏற்பட்டு மாறுபட்ட சூழலில் தேர்தல் நடைபெறவுள்ளது. அங்குள்ள கள நிலவரத்தை தொகுப்பாக வழங்குகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
கடந்த 2 ஆண்டுகளுக்குள் 3வது முறையாக தேர்தலை சந்திக்கும் சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் தற்போது பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. 1977 தொகுதி உருவாக்கப்பட்டதிலிருந்து 11 முறை தேர்தலை சந்தித்திருக்கும் இந்த பகுதியில் 7 முறை அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. 2015-2016ஆம் ஆண்டுகளில் நடந்த தேர்தல்களில் போட்டியிட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2016 டிசம்பரில் ஜெயலலிதா இறந்து போக இப்போது மீண்டும் தேர்தலை சந்திக்கிறது ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக சசிகலாவின் தலைமையில் ஒரு பிரிவாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் மற்றொரு பிரிவாகவும் பிரிந்த நிலையில் இந்த தேர்தலில் தங்களுக்கு கிடைக்கும் வெற்றி யார் ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசு என்பதை தீர்மானிக்க உதவும் என்பதால் இரு தரப்புமே கடும் போட்டியில் ஈடுபட்டுள்ளனர். ஓ பன்னீர்செல்வம் அணியின் சார்பாக அந்த பிரிவின் அவைத்தலைவர் இ மதுசூதனன் போட்டியிடுகிறார். ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்ற புகாரை தங்கள் பிரச்சாரத்தில் முன்வைக்கிறது இந்த அணி. சசிகலா அணியின் சார்பில் போட்டியிடும் அந்த பிரிவின் துணை பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் முதல் நாளிலிருந்தே கடும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார்.
இந்த தேர்தலோடு அதை வைத்து பிரச்சாரம் செய்கிற அனைவரும் அந்த சவப்பட்டிக்குள் செல்ல போகிறார்கள்.
அதிமுக இரண்டாக பிரிந்து மோத ஆரம்பித்ததுமே இந்த தொகுதியில் திமுகவுக்கு பெரும் வாய்ப்பு இருக்கிறது என்றே கணிக்கப்பட்டது. ஆனால் மருது கணேஷ் என்ற புதுமுகத்தை திமுக வேட்பாளராக அறிவித்தது பலரது புருவங்களை உயர்த்தியது. இருந்தபோதும் அந்த பகுதியைச் சேர்ந்தவர் தொகுதியின் பிரச்சனையை நன்றாக அறிந்தவர் என்ற பலத்துடன் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் மருது கணேஷ்.
நாங்கள் சும்மா இருந்தாலும் மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்க, மக்கள் எங்களை உற்சாகம் ஊட்டுறாங்க.
இதற்கு நடுவில் இயக்குநரும் இசையமைப்பாளருமான கங்கை அமரனை வேட்பாளராக அறிவித்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 3000 பேரை களமிறக்கி தீவிரமாக பணியாற்றி வருகிறது. கடந்த 35 ஆண்டுகளாக தொகுதி முன்னேறவே இல்லை என்கிறார் தமிழிசை.
நான் +2 மாணவியா படிக்கும் பொழுது இந்த தொகுதி எப்படி இருந்ததோ அப்படியேதான் இருக்கு. வழிந்தோடு சாக்கடைகள், குடிதண்ணீர் கிடையாது, வாகன நெரிசல், குப்பை மேடு. முதலமைச்சர் தொகுதியாக இருந்து நேரடி பார்வையில் இது எதுவும் செய்ய முடியல.
ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவும் களத்தில் இருக்கிறார் என்றாலும் பிரச்சாரத்தில் பெரிய பரபரப்பில்லை. இவர்கள் தவிர மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விஜயகாந்தின் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், நாம் தமிழர் கட்சி மற்றும் சுயேட்சிகள் என ஒட்டுமொத்தமாக 62 பேர் களத்தில் உள்ளனர். தீராத குடிநீர் பிரச்சினை, போக்குவரத்து நெரிசல், ஒளி மாசுபாடு, காற்று மாசுபாடு என பிரச்சனைகளுக்கு பஞ்சமே இல்லாத தொகுதி இது. முதல்வராக இருந்த ஜெயலலிதா இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான பிறகு குடிநீர் பிரச்சினை ஓரளவுக்கு சரி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கின்றன என்கிறார் இந்த பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன்.
ஒரு சாதாரணமான பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஷெல்டர் போட்டு வெயிலில் நிற்காத அளவுக்கு செய்யறதுக்கு வழி இல்லை. ஒரு நல்ல விளையாட்டு மைதானம் நம்ம ஆர்கே நகர் தொகுதி உள்ள கிடையாது, நல்ல நூலகம் கிடையாது.
தொகுதி முழுக்கவே அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவதாக புகார்கள் உள்ளன. பணம் வாங்கியதாக பலரும் வெளிப்படையாகவே கூறுகிறார்கள்.
பணம் வாங்காத யாருனா உங்களுக்கு தெரிஞ்சும் கேட்குறீங்க பார்த்தீங்களா, ஆண்டவா எங்களையே போட்டு வாங்குறீங்களே, எங்களுக்கே நியாயம் வராது.
இதற்கிடையில் ஏப்ரல் 7 தேதியன்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் டிடிவி தினகரன் அணியைச் சேர்ந்தவருமான விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியுள்ளது. இதன் காரணமாக இடைத்தேர்தலை ஆணையம் ஒத்திவைக்கக்கூடுமோ என்ற அச்சம் எல்லா கட்சியினரிடமும் காணப்படுகிறது.
முரளிதரன் வழங்கிய அந்த குறிப்புடன் தமிழக கண்ணோட்டம் நிறைவடைகிறது. அடுத்து இலங்கை செய்தி. இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் இஸ்லாமிய வழிபாட்டு தளம் ஒன்றில் வழங்கப்பட்ட கந்தூரி உணவு நஞ்சானதாக கூறப்படும் சம்பவத்தில் நேற்று 4 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று அங்குள்ள நிலவரத்தை தொகுத்து தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
அம்பாறை மாவட்டம் இறக்காமம் பிரதேசத்தில் உணவு நஞ்சானதாக கூறப்படும் சம்பவத்தில் நோயுற்றவர்களில் 100க்கும் மேற்பட்டோர் 3வது நாளாக தொடர்ந்து வைத்தியசாலைகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த பிரதேசத்திலுள்ள வாங்காமம் பள்ளி வாசலில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் வழங்கப்பட்ட சமைத்த உணவு உட்கொண்டவர்களே இந்த அனர்த்தத்துக்கு உள்ளாகினர். மாவட்டத்திலுள்ள 5க்கும் மேற்பட்ட வைத்தியசாலைகளில் தங்கியிருந்து இவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக மாகாண சுகாதார அமைச்சர் ஏ.எல். முகமது நசீர் கூறுகின்றார்.
தொடக்கம் கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்ட 950 பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வைத்தியசாலையில். நேற்றைய தினத்தில் 525 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், குணமாக நல்ல நிலையில் ஏற்பட்டு ஆக்களை விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் 465 பேர் தற்போது வைத்தியசாலையில் வாட்டில் அனுமதிக்கப்பட்ட ஒரு நிலைமை இருக்கின்றது. என்று இருந்த போதிலும் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் 3 உயிரிழப்புகள் இழந்திருக்கின்றது.
இதேவேளை கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமட் இறக்காமம் பிரதேசத்துக்கு விஜயம் செய்து அங்கு நிலவரத்தை அவதானித்தார். மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் மட்டத்திலான கூட்டமொன்றையும் அவர் நடத்தினார். இந்த சம்பவம் தொடர்பில் புலனாய்வு விசாரணை தேவை என்ற தீர்மானம் அங்கு எடுக்கப்பட்டதாக கூறுகின்றார் மாகாண சுகாதார அமைச்சர் ஏ.எல். முகமது நசீர்.
நச்சுத்தன்மைகள் கிளக்கப்பட்டதா இல்லை, இவ்வாறு இது நடந்திருக்கின்றது என்று அவசரமாக புலனாய்வுகள் விசாரணைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால், இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்ன நடந்த விடயத்தை பற்றி அதனை தீர்க்கமான ஒரு விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று கிழக்கு மாகாணத்தினுடைய பிரதி போலீஸ் மா அதிபர் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டார். சந்தேகம் இல்ல, என்ன என்னத்தால நடந்த ஒரு விசாரணை மூலமாக அறிந்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இதை மேற்கொண்டிருக்கிறோம். மறைந்தவர்களுக்கு கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் நிதி பண்டில் இருந்து அவர்களுக்கு இழப்பு நிதிகள் வழங்குகின்ற ஒரு ஏற்பாடும், அதே போன்று இந்த விஷத்தன்மைகள் உள்வாங்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் நஷ்டீடு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளும், அவசர அனாசத்தை விஷயமாக ஜனாதிபதி அவர்களோடும் அதே பிரதம மந்திரி அவர்களுக்கும் மருத்துவ சம்பந்தத்திற்குரிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது.
இவ்வாறு கூறினார் ஏ எல் முகமது நசீர்.
ஆர் உதயகுமார் வழங்கிய செய்தியுடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேய நேரம் வழங்குவோர் தங்கவேல் மற்றும் மைக்கேல். வணக்கம் நேயர்களே, இந்த வார நேய நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் மைக்கேல். ஏறத்தாழ 76 ஆண்டுகளாக உங்களோடு செய்திகள், கருத்துக்கள், விவாதங்கள் என ஏராளமான தகவல்களை பகிர்ந்து கொண்ட பிபிசி தமிழோசையின் சிற்றலை ஒளிபரப்பு இந்த மாதம், அதாவது ஏப்ரல் 30 முடிவடைய இருக்கிறது. இது தொடர்பாக ஏற்கனவே நேயர்களுக்கு அறிவித்திருந்தோம். இந்த அறிவிப்பை கேட்டு ஏராளமான நேயர்கள் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பலர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே தெரிவித்ததைப் போல சிற்றலை என்ற தொழில்நுட்பம் மறைந்து வரும் நிலையில், புதிய தொழில்நுட்பங்களில் புதிய தளத்தில் நாமும் இணைவது அவசியம் என்ற அடிப்படையில்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் உங்கள் கருத்துக்களுக்கு நாங்கள் என்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். பல ஆண்டுகளாக தமிழோசை குடும்பத்துடன் இணைந்திருக்கும் ஏராளமான நேயர்கள் உணர்வு பூர்வமாக தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு மதிப்பளிக்கும் வகையில் இன்றைய நேய நேரம் முழுவதையும் அவர்களுக்காக ஒதுக்க விரும்புகிறோம். சரி மைக்கேல், இனி நேயர்கள் அனுப்பியிருக்கும் கருத்துக்களை பார்க்கலாமே.
ஆம், மின்னஞ்சல் மூலம் கருத்து தெரிவித்துள்ள மதுரை நேயர் ஷோ சண்முக சுந்தரம், செய்தி அரங்கத்தில் ஒலிபரப்பாகிய தமிழோசை சிற்றலை ஒலிபரப்பு வரும் ஏப்ரல் 30 நிறுத்தப்படும் என்ற தகவல் பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. இணைய வசதி இல்லாத குக்கிராமத்தில் வசிப்பவர்கள் நிகழ்ச்சியை கேட்க இயலாமல் அவதிப்படுவர். இணையம் மற்றும் சகல வசதி கொண்ட எம்ஐ போன்ற நகரவாசிகள் கூட மின்சார துண்டிப்பு, இணைய இணைப்பு துண்டிப்பு ஏற்படும் போது வானொலி பெட்டியைத்தான் நாடுவோம். சிற்றலை சேவையை நிறுத்துவதை பிபிசி பரிசீலிக்க பணிவுடன் வேண்டுகிறேன் என்று எழுதியுள்ளார்.
ஐக்கிய ராஜ்யத்தின் சிண்டனில் வாழும் சக்திவேல் விருமாண்டம் துளசிமணி என்ற நேயர், என் பள்ளி பருவ நாட்களில் பிபிசி தமிழ்வாசியின் 9:15 to 9:45 வரையிலான சிற்றலை ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் நினைவில் இருந்து அகற்ற முடியாதவை. அப்பாவின் உடைந்து போன டிரான்சிஸ்டர் ரேடியோவில் தினமும் உலக செய்திகள், செய்தி அரங்கம், பிரபலங்களின் செவ்விகள் போன்றவற்றை தவறி கேட்காமல் போனால் எதையோ இழந்தது போல் இருக்கும். பிபிசி தமிழ் ஒளிபரப்பு இந்த மாத இறுதியில் தமிழ் சிற்றலை சேவையை நிறுத்துவது என்பது ஜீரணிக்க இயலாத செய்தியாக உள்ளது. இருப்பினும் இணைய வழி சேவைகள் தொடரும் என்பது ஒரு ஆறுதல் செய்தி. பிபிசி தமிழ் ஒளிபரப்பு குழுவினருக்கு என் மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் உரித்தாகட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நேயருக்கு நன்றி.
ராஜ் கென்னடி என்ற நேயர், செய்தி கண்டவுடன் கண்ணீர். காரணம், என்னை போன்ற கடலில் வேலை செய்பவர்களின் உயிர் காற்றாலை வானொலி, 25 அனுபவம் என்கிறார்.
ஜெயகாந்தன் ஜெய்கார்த்தி என்ற நேயர், மீண்டும் வேறொரு தோற்றத்தில் உங்களது சேவைகளை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் நன்றிகள் என்கிறார்.
பூவண்ணன் என்ற நேயர், பழங்காலம் மண்ணை விட்டு மறைந்து வந்தாலும் இப்பிறவி முடியும் வரை நாங்கள் பிபிசி தமிழை மறக்க மாட்டோம், தயவு செய்து வேண்டி கேட்கிறோம், தொடரட்டும் சேவைகள் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
பாலமுருகன் என்ற நேயர், இந்த செய்தியை கேட்டவுடன் நான் அழாத குறைதான், ஆனால் என் அம்மா அழுதே விட்டார்கள், தொடர வழியுண்டா சிறிது காலம், என் பிள்ளைகளும் பிபிசி தமிழோசையை கேட்கட்டுமே என்று எழுதியுள்ளார்.
சந்தானம் ரவி என்ற நேயர், சவுதி அரேபியாவில் 90களில் உலக நடப்பை அருமையாக அளித்தது பிபிசி த கிரேட் என்கிறார்.
நேயர்களின் உளமார்ந்த கருத்துக்களுக்கு நன்றி. இது தொடர்பாக மேலும் பல நேயர்களின் கருத்துக்களுடன் மீண்டும் அடுத்த வாரம் நேய நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேய நேரம் கேட்டீர்கள். வழங்கியோர் தங்கவேல் மற்றும் மைக்கேல். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.